நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
We had demographic and political data. We also have our own commercial data, things like consumer habits, purchase histories, and things like that for every American voter. Then we have the campaigns data. So those are supporter lists, email lists, donors. And then finally, we conducted our own research project through the campaign. Machine learning allows you to tie those together. So we knew who was the most persuadable, who needed encouragement to get out and vote, as well as who was already safe on the Trump side or already safe on the Clinton side. So there's no point in messaging them because they're not going to change their minds.
பிரித்தானிய நிறுவனம் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா எப்படி Facebook தரவுகளை பயன்படுத்தி அமெரிக்க தேர்தலில் மக்கள் மனதை மாற்றியது என்று அந்த நிறுவனம் BBCக்கு வழங்கிய நேர்காணலை 2016 நவம்பர் மாதம் நமது இணையதள வழியாக நாம் வெளியிட்டிருந்த போது அதன் உண்மையான தாக்கத்தை நாம் உணர்ந்திருக்கவில்லை. அதன் தாக்கம் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகின் பல பாகங்களிலும் ஏற்பட்டிருப்பது இப்பொழுது தெரிய வந்துள்ளது. இதன் அடித்தளமாக ஆங்கிலத்தில் டேட்டா மைனிங் என்று அழைக்கப்படும் தரவுச் சுரங்கம் அமைந்திருக்கிறது. தரவுச் சுரங்கம் என்றால் என்ன என்று அறிவதற்காக தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் உள்ள சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பேராசிரியராக கடமையாற்றும் முனைவர் பி சத்யபாமா அவர்களை தொடர்பு கொண்டோம்.
தமிழ்நாட்டில் உள்ள சேலம் என்ற நகரில் நான் பேராசிரியராக உள்ளேன். 20 வருடங்களாக இந்த கல்லூரி வந்து கொண்டிருக்கிறது. 20 வருடங்களாக நானும் இந்த கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய PhD ஆராய்ச்சி கட்டுரைக்கு நான் டேட்டா மைனிங் என்ற தொழில்நுட்பத் துறையை யூஸ் பண்ணினேன்.
டேட்டா மைனிங் என்றால் என்ன என்று முனைவர் பி சத்யபாமாவிடம் கேட்டோம்.
டேட்டா மைனிங் என்றால் நீங்கள் உங்களுடைய வலைதளங்களில் மற்றும் பலவிதமான கட்டுரைகளில் நீங்கள் அதை தரவு சுரங்கம் என்று பார்த்திருப்பீர்கள். இந்த தரவு சுரங்கம் என்றால் என்ன அப்படின்னா, நிறைய டேட்டாவை நீங்க கொடுத்துட்டு அந்த டேட்டாவில இருந்து நாலேஜ் மைன் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னா, நீங்க வந்து இப்ப Facebookல எல்லாம் நிறைய பேர் வந்து டேட்டா வந்து தங்களுடைய பர்சனல் டேட்டா, போட்டோ, மற்ற எல்லாமே ஷேர் பண்றாங்க. இது எல்லாமே நம்ம மைன் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து நான் விருப்பப்பட்டுதான் நம்ம எல்லாருமே டேட்டாவை தர்றோம். அதுலதான் நம்ம எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி டேட்டாவை கொடுக்கறது, என்ன மாதிரி டேட்டா கொடுத்தோம்னா அது வந்து எப்படி எல்லாம் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அல்காரிதம் நிரல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிரலை வச்சு வி கேன் ஃபைண்ட் அவுட் ஆல் த இன்டர்னல் டீடைல்ஸ் ஆஃப் த ஷேர்டு யூசர்ஸ். அது மாதிரி பண்ணிடுவாங்க. இது வந்து நல்லவற்றுக்கும் பயன்படுத்தலாம். என்னுடைய ஆராய்ச்சி என்னவென்றால், மெடிக்கல் டேட்டா செட்டை எடுத்து, கேன்சர் டேட்டா செட்டை எடுத்து இந்த டேட்டா மைனிங் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி அது எப்படி வந்து மக்களுக்கு பயன்படும் என்ற விதமாக நான் யூஸ் பண்ணுவேன்.
டேட்டா மைனிங் நல்லதற்கும் பயன்படுத்தப்படுகிறது என்று முனைவர் பி சத்யபாமா குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நாம் இன்று எடுத்துக்கொண்ட விடியம் நல்ல காரியம் அல்லவே என்று கேட்டதற்கு,
இது டேட்டா மைனிங்க்கு மட்டும் பொருத்தமானதல்ல, உலகில் உள்ள அனைத்து டெக்னாலஜிகளுக்கும் இது பொருத்தமானது. நல்லவற்றுக்காகவும் யூஸ் பண்ணலாம் மற்றும் அழிவுக்காகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி எடுத்து நாம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றதுதான் இது மெயினா சொல்றது.
டேட்டா மைனிங் நல்லதற்கும் பயன்படுத்தப்படலாம் என்று குறிப்பிட்ட முனைவர் பி சத்யபாமாவிடம் எந்த விதமான நல்ல விடயங்களுக்கு டேட்டா மைனிங் பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டோம்.
ரொம்ப இஃபெக்டிவா இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி புற்றுநோய் வந்து இப்ப வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒன்னா ஆயிடுச்சு எல்லா உலக அளவில். உங்களுடைய லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த ஆராய்ச்சியை நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். அது வந்து பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி வந்து நீங்க வந்து அவங்களுடைய வாழ்நாட்களை அதிகப்படுத்துவது. டேட்டா மைனிங் கால்பதிக்காத துறைகளே இல்லை என்று சொல்லலாம். இப்ப தீவிரவாதிகள் வந்து ஒரு நாட்டுல அட்டாக் பண்றாங்க அப்படிங்கறது வந்து எகைன் இந்த Facebook டேட்டா, ஷேர் பண்ற டேட்டால இருந்து நம்ம கண்டுபிடிச்சு ஒரு நாட்டையே காப்பாற்ற முடியும். அதே மாதிரி ஸ்பேஸ்ல எல்லாம் இது ரொம்ப யூஸ் பண்றாங்க. ஸோ இப்ப வந்து என்னால வந்து 20 வருஷத்துக்கு அப்புறமா ஸ்பேஸ்ல வந்து இன்னும் என்ன மாதிரி அட்வான்ஸ்டா நம்ம பண்ண முடியும், அங்கிருந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கொண்டு வர முடியும் நாங்க பார்க்கலாம். இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நல்ல விஷயங்களா நீங்க பண்ணிட்டே வந்தீங்க அப்படிங்கறத வந்து எப்படி நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைல வச்சு சொல்லலாம். இந்த ப்ரொஃபைலுக்கான பர்சன் வந்து 20 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மெடிக்கல் துறையில இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஒரு பிளட் சாம்பிளை வச்சு அவங்களுடைய ரத்த வகுப்பை வச்சு கூட இவர்களுக்கு புற்றுநோய் வரும், புற்றுநோய் வராது, அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் எல்லாம் கூட போய்கொண்டிருக்கிறது.
கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா என்ற நிறுவனம் Facebook தரவுகளை பயன்படுத்தி மக்கள் மனதை மாற்றும் வகையில் பயன்படுத்தி இருப்பது அந்த நிறுவனம் செய்த தவறில்லை என்கிறார் முனைவர் பி சத்யபாமா.
இது வந்து ஒரு வியாபார நோக்கமா இதை பண்ணிருக்கலாம். பட் வந்து இது காரணம் யாருன்னா, ஒன்லி வந்து மக்கள் தான். மக்களை வந்து நம்ம வந்து அவங்க வந்து மைக்ரோ கேம்பெயின், பர்சனலைஸ்ட் மைக்ரோ கேம்பெயின் ஒரு மெத்தட் இருக்குது. அவங்களாவே வாலண்டியரா டேட்டா தந்திருக்காங்க. அந்த டேட்டாவை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா இஸ் அ ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளோட டேட்டாவா எடுத்திருக்கிறாங்க. அந்த டேட்டா வந்து நாமளா கொடுத்துருக்குறோம். இந்த டேட்டா வந்து அவங்க வந்து யார்ட்டையும் வாலண்டியரா கேட்கல. நான் தான் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணிருக்கிறோம், என்னோட லைக்கிங் இது, என்னோட விருப்பம் இது, என்னோட விருப்பம் இல்லாத செயல்கள் இது அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிருக்கிறோம். அதை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து அதை வந்து ஒரு வியாபார நோக்கமா நல்ல விதமா அவங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க.
ஆரம்பத்தில் 50 மில்லியன் பாவனையாளர்களின் தரவுகளை கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா திருடியிருந்ததாக கூறிய ஃபேஸ்புக் நிறுவனம் அந்த எண்ணிக்கை 87 மில்லியன் பேர் என்று தற்போது சொல்கிறது. ஆஸ்திரேலியாவில் குறைந்தது 3 லட்சம் பேர் அல்லது 50 ஃபேஸ்புக் பாவனையாளர்களில் ஒருவரின் தரவுகள் அவர்கள் அனுமதியின்றி வேறொரு நிறுவனத்துடன் பரிமாறப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. 2014 திஸ் இஸ் யோர் டிஜிட்டல் லைஃப் என்ற வினாவிடை போட்டியை ஃபேஸ்புக்கில் நடத்திய அலெக்சாண்டர் கோகன் என்பவர் 270,000 ஃபேஸ்புக் பாவனையாளர்களின் தரவுகளை மட்டுமல்ல அந்த பாவனையாளர்களின் நண்பர்களின் தரவுகளையும் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டார். அந்த தரவுகள் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா என்ற நிறுவனத்திற்கு விற்கப்பட்டன. இது குறித்து 2015 த கார்டியன் என்ற பத்திரிகை ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க்கிடம் கேள்வி எழுப்பிய போது அந்த இரு நிறுவனங்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுத்துவிட்டதாக மார்க் ஜக்கர்பர்க் கூறியிருந்தார்.
We immediately banned Kogan's app. And further, we made it so that Kogan and Cambridge Analytica and the other folks with whom we shared the data, we asked for a formal certification that they had none of the data from anyone in the Facebook community, that they deleted it if they had it, and that they weren't using it. And they all provided that certification. So as far as we understood around the time of that episode, there was no data out there.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலிய தகவல் அனைத்திற்கும் SBS தமிழ். அதில் நாம் பிரித்தானிய நிறுவனம் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா ஃபேஸ்புக் தரவுகளை திருடியதா, அதனால் தாக்கம் என்ன என்பது குறித்த ஒரு நீண்ட விவரணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நடவடிக்கைகள் போதாது என்று தற்போது கூறுகிறார்.
I mean, I don't know about you, but I was amused to when people legally certify that they're going to do something, that they do it. But I think that this was clearly a mistake in retrospect.
Was it putting too much trust in developers?
I think it did. And that's why, you know, we need to make sure that we don't make that mistake ever again.
இதன் தாக்கம் அமெரிக்காவுடன் நின்றுவிடவில்லை. உலகளாவிய வகையில் ஃபேஸ்புக் தரவுகள் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா என்ற நிறுவனத்தால் மட்டுமல்ல அதுபோன்ற வேறு நிறுவனங்களாலும் பயன்படுத்தப்பட்டன என்ற குற்றச்சாட்டு அண்மையில் பல இடங்களிலிருந்து எழுப்பப்பட்டுள்ளது. அப்படி எழுப்பியவர்களில் ஒருவர் மைதிலி சம்பத்குமார்.
வணக்கம், என்னோட பேரு மைதிலி சம்பத்குமார். நான் நியூயார்க்ல வேலை பண்றேன், தி இண்டிபெண்டன்ஸ் நியூஸ் பேப்பர் ஃப்ரம் தி யூகே.
மைதிலியை நாம் தொடர்பு கொள்ள காரணம் The Independent என்ற பிரித்தானிய பத்திரிகையில் அவர் எழுதிய ஒரு கட்டுரை.
I wrote an article on 26th March about the BJP party and Prime Minister Narendra Modi's official smartphone app. And the Congress party has accused the Prime Minister's app of data mining of Indian citizens and sending their private data to a company in the US. In turn, the BJP has accused Congress of using a company called Cambridge Analytica for this same data mining.
அந்த கட்டுரையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரில் இயங்கும் செயலி ஒன்றிலிருந்து பாவனையாளர்களின் தரவுகளை பாரதிய ஜனதா கட்சி தரவிறக்கம் செய்துள்ளது என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது என்றும் அதற்கு பதிலளித்த பிஜேபி கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா என்ற நிறுவனத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி டேட்டா மைனிங் செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி மேல் பிஜேபி குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த விடயம் எப்படி மைதிலி சம்பத்குமாருக்கு தெரிய வந்தது என்று கேட்டதற்கு அதற்கான ஆதாரங்களை எலியட் ஆல்டர்சன் என்ற பெயரில் ஒருவர் வெளியிட்டுள்ளதாக விவரித்தார் மைதிலி சம்பத்குமார்.
அது வந்து ஒரு ஆள் இருக்கான் ட்விட்டர்ல, ஹிஸ் நேம் இஸ் ஹி கோஸ் பை த சூடோனிம் எலியட் ஆல்டர்சன். He has posted some code that shows that Mr. Modi's app has been taking data from users, about 5 million users, and exporting it to a server abroad, outside of India. We have reached out to Mr. Alderson, who this is what this person calls themselves. The BJP has denied using any of this data. They say it's, quote, only for analytics. but they didn't explain what that actually meant. And I've tried to follow up with them, and they haven't said anything about that yet. But they are saying that Rahul Gandhi and the Congress Party have used this company, Cambridge Analytica, for the same purposes. And Cambridge Analytica has been proven that Facebook has exposed the data of 50 million users across the world and given it to this firm, this company. And that company had actually worked for the U.S. President Donald Trump at one point.
அமெரிக்க தேர்தலில் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா என்ற நிறுவனம் ஃபேஸ்புக் பாவனையாளர்களின் தரவுகளை பயன்படுத்தி தேர்தல் முடிவுகளை மாற்றியது போல் இந்தியாவிலும் நடந்திருக்குமா என்று கேட்டதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் செயலி அவர் பதவிக்கு வந்த பின்னர்தான் உருவாக்கப்பட்டதென்றும் அதனால் அதற்கான சாத்தியம் இல்லை என்கிறார் மைதிலி சம்பத்குமார்.
எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஆப் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அஃபிஷியல் ஆப். ஸோ ஹி கேம் இன் டு ஆஃபீஸ், தே எஸ்டாப்லிஷ் திஸ் ஆப் அண்ட் தென் 5 million ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் விதின் இண்டியா ஹேஸ் ஸ்டார்டட் யூசிங் இட். திஸ் பர்சன் ஹேட் ஃபவுண்ட் அவுட் அண்ட் தே போஸ்டட் ஆல் த கோட் இன் அ சீரீஸ் ஆஃப் ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆன் ட்விட்டர். தே ஷோட் தட் தேர் வாஸ் அ டேட்டா பிரைவசி பிரீச்.
ஃபேஸ்புக் பாவனையாளர்களின் தரவுகளை அரசியல் கட்சிகள் பயன்படுத்தினவா என்று ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது காரசாரமான விவாதம் தொடர்ந்தது.
Can the minister assure the Senate that any improperly obtained private information of Australian Facebook users will not be exploited by Australian political parties?
Order. Senator Fifield.
Obviously, I can't give any assurances about what the Australian Labor Party may do in terms of the data that they hold, or for that matter, how the Australian Labor Party obtained their data. What I can say is that the Liberal Party always applies with the relevant law.
உலகளாவிய வகையில் Facebook பாவனையாளர்களின் தரவுகள் திருடப்படுகின்றன என்றால் ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று தனது அறிவுரையை தந்தார் முனைவர் பி சத்யபாமா.
நீங்க வந்து இப்ப ஒரு பர்சனல் டேட்டா கேக்குறாங்க அப்படிங்கிறப்பவே நம்ம வந்து ரொம்ப நிதானிச்சுக்கணும் என்ன மாதிரி டேட்டா. ஏன்னா இது வந்து நல்ல விதத்திற்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விதத்துக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றப்போ, இப்போ அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் டேட்டா எல்லாம் வச்சு நிறைய இந்த மாதிரி வந்து கேர்ள்ஸ் இது பண்றது, மிஸ்யூஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய மேட்டர் இதுலயே நடந்திருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம டேட்டாவை ஷேர் பண்றப்போ எந்த மாதிரி டேட்டா வந்து பப்ளிக்கு ரீச் ஆகலாம், நம்மளோட ரொம்ப பர்சனலான டேட்டாவெல்லாம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, லைக் பண்ணக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துல உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்குது, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொடுக்கவே கூடாது. உங்களோட பேர் கொடுக்கலாம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி கொடுக்கலாமே ஒழிய, உங்களோட ரொம்ப பர்சனலான லைக்கிங்ஸ் அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நம்ம யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது.
தனி மனிதருடைய தரவுகளுக்கு ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் அமெரிக்காவில் இருப்பதால் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதாக சொல்லும் மைதிலி சம்பத்குமார், இந்திய சட்டத்தில் ஃபேஸ்புக் பாவனையாளர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் வழங்கப்படுவதில்லை என்கிறார்.
நான் ஐபோன் யூஸ் பண்றேன், ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாம் சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்றேன், அப்புறம் நிறைய ஆப்லாம் இருக்கு. பட் ஐ திங்க் இன் தி யுஎஸ்ல கொஞ்சம் ஐ மீன் தேர்ஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் பிரைவசி லாஸ் இந்தியால இல்ல, சோ அந்த ப்ராப்ளம் இல்ல இங்க. And in Europe, it's even more strict. There are even more privacy rules that companies have to follow. So I think the big problem here is that within India, there are not these laws to protect private citizens the way there may be in other countries.
அப்படி பாதுகாப்பு இல்லாத சூழலில் வாழும் முனைவர் பி சத்யபாமா, ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களை எதற்காகத்தான் பயன்படுத்துகிறார் என்பதையும் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதையும் விளக்கினார்.
நான் எப்பவுமே என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் கூட பிக்சரா வச்சுக்க மாட்டேங்க, அந்த மாதிரிதான் நான் வாட்ஸ்அப் டேட்டாவை பயன்படுத்துவேன். இதுல நிறைய நல்ல நியூஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது, அந்த நல்ல நியூஸ் நான் எடுத்துக்குவேன். எனக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் வருது, அந்த மெசேஜ நான் ஷேர் பண்ணுவேன். ஃபேஸ்புக் எல்லாம் மெயினா பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கு கூட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு மீடியமா தான் அதை யூஸ் பண்றேனே ஒழிய, நிறைய லைக்கிங்ஸ் போடுறது அந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் யூஸ் பண்ணல. இப்ப நான் வந்து ஒரு பேராசிரியரா இருக்கிறேன், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த விதமா ஹெல்ப் பண்ணலாம், உலகத்துல இருக்கிற யாரை ரீச் பண்ணி எந்த விதமா அவங்களுக்கு வந்து நிறைய தகவல்களை கொடுக்க முடியும்னு பாக்குறதுக்காக டேட்டா மைனிங்ல ரிசர்ச் பண்றவங்க யாரு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ரிசர்ச் பண்றவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவுக்காக தான் நான் இருப்பேன் ஒழிய, மற்றதுக்காக நான் பார்க்க போறது இல்ல. நம்ம வந்து இதை வந்து நல்ல விஷயங்களுக்காக நிறைய பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை எல்லாத்துக்கிட்டே இருந்ததுன்னா, அந்த ஒரு மாதிரி ஒரு புரிதல் உணர்வு இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த டெக்னாலஜியை நல்ல விதமா யூஸ் பண்ணலாம்.
இவ்விடயம் தொடர்பில் ஃபேஸ்புக் நிறுவனத்திடம் விசாரணை நடத்தப்படுவதாக இடைக்கால ஆஸ்திரேலியாவின் தகவல் ஆணையாளர் ஆஞ்சலின் ஃபால்க் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வமான முறையில் முன்னெடுக்கப்படும் இவ்விசாரணையில் ஃபேஸ்புக் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகள் பகிரப்பட்டமையானது தனியுரிமை சட்டத்தை மீறிய செயலா என்பது தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். அது குறித்த விசாரணை விரைவில் ஆரம்பிக்க உள்ளது என்று நாம் எதிர்பார்க்கலாம்.
நமது நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அறிய தாருங்கள். அத்துடன் iTunes இல் இந்த பாட்காஸ்டை தரப்படுத்துங்கள்.